இருள் சூழ்ந்த ஒரு மாய உலகிலே நாம் வாழ்வதாக இருந்தால் அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? எவ்வித வருடஜாலங்களும் இல்லாமல் எல்லாமே கருப்பும் சாம்பர் நிறமுமாக இருந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை மனித இனத்திற்கு ஒரு பெரும் சித்திரவதையாக வல்லவா இருக்கும்? ஆனால் நாம் வாழும் உலகம் இப்படிப்பட்டதல்ல. அது விதவிதமான வர்ணங்களால் ஆனது. நாம் இந்த விவரணப்படத்திலே மனித இனத்திற்கு அல்லாஹ் அளித்த மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதுதான் அவன் உலகில் உருவாக்கிவிட்டிருக்கும் வர்ணக்கலை. உலகின் அனைத்து பாகங்களும் பொருத்தமான அமைப்பில் படைக்கப்பட்டு அழகான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பசுமையான காடுகள், நீல நதிகள், பாரிய மலைகள், எல்லையில்லா சமுத்திரங்கள். நாம் இப்போது படைத்தலில் பேரதிசயங்களுள் ஒன்றான நிறங்கள் எப்படி தோன்றின என்பதை பார்ப்போம். நிறங்கள் தோற்றம் பெறுவதற்கு முதல் நிபந்தனையாக அமைவது ஒளிதான். பூமியை வந்தடையும் ஒளி சூரிய ஒளி ஒன்றுதான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரியன் மற்றும் அதன் ஒளி குறித்து இவ்வசனத்தின் ஊடாக எம் கவனத்தை திருப்புகின்றான். சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. நாம் சூரிய ஒளியை ஆராய்ந்து பார்த்தால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் போலவே மிகவும் நேர்த்தியான ஒரு சமநிலையுடன் படைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இதன் காரணமாகத்தான் இங்கே மனித வாழ்க்கை சாத்தியமாக உள்ளது. பிரபஞ்சத்திலே உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் ஏனைய ஒளிமுதல்கள் வித்தியாசமான ஒளிக்கதிர்களை வெளியிடுகின்றன. இவற்றை அவற்றின் அலைகளின் நீளம், மீடிரன் என்பவற்றை வைத்து வகைப்படுத்தலாம். பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த கதிர்வீச்சானது மின்காந்த திருசியம் எனப்படுகின்றது. அதன் அகலத்தை பொறுத்தவரை அதன் மிக நீண்ட அலை நீளம் மிக குறுகிய அலை நீளத்தை விட 10 இன் 25 மடங்கு பாரியது. எமது சூரியனிலிருந்து வீசப்படும் காந்த சக்தியானது இந்த திருசியத்தின் மிக ஒடுக்கமான பகுதியாக வரையறுக்கப்பட்டுள்ளது. 70% சூரிய கதிர்வீச்சு 0.3 மைக்ரோன் அலை நீளத்தை கொண்டுள்ளது. மின்காந்த திருசியத்தின் அளவை பார்க்க வேண்டுமாயின் நீங்கள் ஒன்றின் பின் 25 இட வேண்டும். இந்த எண்ணை மனிதனால் கற்பனை செய்யவே முடியாது. இதன் மூலம் பிரபஞ்சத்தில் எத்தனை வகையான ஒளிகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எத்தனையோ வகையான ஒளிகளுக்கு மத்தியில் ஒரு சிறு அலை நீளம் கொண்ட பகுதிதான் மனிதன் வாழ்வதற்கு நிறங்களை காணவும் இடமளிக்கிறது. சூரியனிலிருந்து வெளியிடப்படும் கதிர்களின் அலை நீளங்கள் இந்த ஒடுக்கமான இடைவெளியிலேயே உள்ளன. இந்த உண்மை அல்லாஹ் இந்த உலகை, மனித இனத்தை நிறங்களை, சூரியனை ஒரு நேர்த்தியான ஒழுங்கமைப்பில் படைத்துள்ளான் என்பதை ஊர்ஜிதம் செய்கிறது. அல்லாஹ் தன் அழகிய திருமறையில் இப்படி கூறுகிறான், அவனே சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணைப்படியே செல்கின்றன. அவன்தான் உங்கள் இரட்சகனாகிய அல்லாஹ். கட்புல ஒளிக்கு மேலும் கீழுமாக அடுத்தடுத்துள்ள பகுதியில் காணப்படும் கதிர்கள் செங்கல் கதிர்களாகவும் களி ஊதா கதிர்களாகவும் பூமியை அடைகின்றன. உயிரினங்களுக்கு உகந்த கதிர்களை செங்கல் கதிர்கள் வெளியிடுகின்றன. சில களி ஊதா கதிர்கள் உயிரினங்களுக்கு அவசியமான சக்தியை வழங்கும் அளவிலேயே வளிமண்டலத்தின் ஊடாக பிரவேசிக்கின்றன. சில சூரிய கதிர்கள் உயிரினங்களுக்கு மிகவும் ஆபத்தானது. இந்த ஆபத்தை மட்டுப்படுத்துவதற்காக எமது உலகம் ஒரு சிறந்த வடிகட்டி மூலம் சூழப்பட்டுள்ளது. இந்த வடிகட்டிதான் வளிமண்டலம் என்கிறோம். வளிமண்டலமானது உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக மிக அவசியமானதாகும். அது செங்கல் கதிர்களை புவிக்குள் அனுமதிப்பதுடன் ஏனைய பயங்கரமான கதிர்களை உள்ளே வராமல் தடுத்து விடுகிறது. மைக்கேல் டென்டன் இதனை இப்படி விவரிக்கிறார், வளிமண்டல வாயுக்கள் கூட மின்காந்த கதிர்வீச்சுக்களை பலமாக உறிஞ்சிக் கொள்கின்றன. இது திருசியத்தின் பகுதிகளில் கட்புல பக்கத்திலோ செங்கல் அலைக்கு அண்மித்தோ இடம்பெறும். ரேடியோ அலை தொடக்கம் காமா அலை வரை விரிந்துள்ள நீண்ட மின்காந்த புலத்தின் மிக ஒடுங்கிய கற்றையினூடாகவே திருசியத்தின் பகுதி வளிமண்டலத்தில் உட்புக முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையில் காமா கதிர்களோ எக்ஸ் கதிர்களோ களி ஊதா கதிர்களோ தூர செங்கல் கதிர்களோ நுண்ணலை கதிர்களோ பூமியின் தரைப்பகுதியை வந்தடைவதில்லை. ஒளியானது வளிமண்டலத்தை கடந்ததும் செக்கனுக்கு 300,000 கிலோமீட்டர் அதீத வேகத்தில் பூமியை அடைகின்றது. அது வரும் வழியில் பருப்பொருட்களில் மோதி நிறங்களை உருவாக்க அலைநீளங்களாக பெருகி அடைகிறது. இந்த வகையில் பொருட்கள் அவற்றின் நிறத்தை தெறிப்படைய செய்கின்றன. இந்த தெறிப்பை உருவாக்கும் மூலக்கூறுகள் நிறப்பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக பச்சை ஆப்பிளின் நிறமானது அது கொண்டிருக்கும் நிறப்பொருள் மூலக்கூறுகளிலேயே தங்கியுள்ளது. இந்த நிறப்பொருட்களில் மோதும் கதிர்களில் பச்சை நிறம் மட்டுமே பட்டு தெறிப்படைகிறது. ஏனைய நிறங்களை இந்த நிறப்பொருட்கள் உறிஞ்சிக் கொள்கின்றன. எனவே பச்சை நிறம் மட்டும் தெறிப்படைவதால் நாம் ஆப்பிளை பச்சையாக காண்கின்றோம். இந்த படிமுறையின் பின்னர் பொருட்களில் பட்டுத்தரிக்கும் கதிர்கள் எமது கண்களை வந்தடைய வேண்டும். அப்போதுதான் எமக்கு அது நிறமாக தோன்றும். எமது கண்களை அடையும் ஒளி முதலில் விழிவன் படலத்தை தாண்டி செல்ல வேண்டும். பின்னர் கண்மணியையும் வில்லைகளையும் தாண்டி இறுதியில் விழித்திரையை அடைய வேண்டும். நிறப்பார்வையானது விழித்திரையில் உள்ள கூம்புக்கலங்களில் ஆரம்பமாகிறது. அங்கே 3 பிரதான கூம்புக்கலங்களிலான ஒரு தொகுதி உள்ளது. அது குறிப்பிட்ட ஒளி வடிவங்களுக்கு ஏற்ப தொழிற்படுகின்றது. கூம்புக்கலங்கள் நீலம், பச்சை, சிவப்பு என வகைப்படுத்தப்படுகின்றன. கூம்புக்கலங்கள் இந்த நிறத்தகவல் அலகுகளை அவை கொண்டுள்ள நிறப்பொருட்கள் ஊடாக நரம்பு கனத்தாக்கங்களாக மாற்றிவிடுகின்றன. பின்னர் கூம்புக்கலங்களோடு தொடர்பட்டுள்ள நரம்புக்கலங்கள் இந்த நரம்பு கனத்தாக்கங்களை மூளையின் குறிப்பிட்டதொரு பகுதிக்கு கடத்துகின்றன. சில கன சென்டிமீட்டர்கள் அளவுள்ள மூளையின் இச்சிறிய பாகத்தின் ஊடாகவே நாம் உலகில் வண்ண வண்ண காட்சிகளை எல்லாம் காண்கின்றோம். மூளையானது ஒரு தசைப்பிண்டம். அதன் உட்பகுதி இருண்டது. இந்த ஒளியே இல்லாத எமது மூளையில்தான் பொருட்களில் இருந்து நரம்பு கனத்தாக்கங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. பொருட்களின் நிறங்கள் மற்றும் அனைத்து பண்புகளும் பார்வைக்குரியதாக மாறுகின்றன. நிறத்தை பற்றிய ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் எப்படி நரம்பு கனத்தாக்கங்கள் பார்வை நரம்பு வழியாக மூளைக்கு கடத்தப்படுகிறது, அவை எவ்வகையான பௌதீகவியல் தாக்கங்களை மூளையில் கொண்டிருக்கின்றன போன்ற கேள்விகளுக்கு இன்னமும் விடை காணவில்லை. அவர்கள் அறிந்து வைத்திருப்பதெல்லாம் நிறப்பார்வையானது எமது மூளையில் பார்வை மையத்திலேயே இடம்பெறுகின்றது என்பது மட்டும்தான். ஆயினும் முதல் மனிதன் எப்போது படைக்கப்பட்டானோ அன்று முதல் இன்று வரை மனித மூளை சீராக இயங்கி வருகிறது. ஒரு இருண்ட மண்டை ஓட்டிலே பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு கிலோ எடையுள்ள ஒரு தசைப்பிண்டத்தை அல்லாஹ் மனிதனில் படைத்ததன் விளைவாகவே நாம் இன்று நிறங்கள், வடிவங்கள், ஒலிகள், வாசனைகள், சுவைகள் எல்லாம் பொருந்திய ஒரு முப்பரிமாண உலகிலே வாழ்கின்றோம். இப்போது நாம் நிறங்களை பார்ப்பதற்கு எமக்கு என்ன தேவை என்பதை இன்னொரு முறை பார்ப்போம். பல நிறங்கள் கொண்ட உலகை ஏற்படுத்த சூரியன் தன் கதிர்களை வெளியிடுகிறது. வளிமண்டலமோ பூமியின் உயிர் வாழ்க்கைக்கு அவசியமான கதிர்களை மட்டும் உள்ளே வர அனுமதிக்கிறது. பொருட்கள் ஒரு திட்டத்துக்கு அமைவாக சூரிய கதிர்களை தெறிப்படைய செய்கின்றன. இந்த வகையிலேதான் நிறங்களும் உருவாகின்றன. கண்கள் அந்த கதிர்களை நரம்பு கனத்தாக்கங்களாக மாற்றிவிடுகின்றன. இந்த நரம்பு கனத்தாக்கங்கள் மூளையில் ஒரு இருண்ட பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பின்னர் நாம் ஒவ்வொரு கணமும் இந்த இருண்ட தசைப்பிண்டத்தின் ஊடாக பல நிறம் கொண்ட உலகை பார்க்கின்றோம். ஒவ்வொரு உயிரினமும் தான் பிறந்த உடனேயே இப்பேரதிசயத்தை கண்டுகொள்கிறது. நாங்கள் இங்கே குறிப்பிட்ட படிமுறைகளின் தோற்றத்துக்கோ அவற்றின் தொடர்ச்சியான செயற்பாட்டுக்கோ மனிதனின் பங்களிப்பு சுத்தமாகவே கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ்தான் உலகிலே எல்லா நிறங்களையும் படைத்து அழகான மனித இனத்தை இந்த அழகான உலகத்திலேயே வாழ வைத்தார். இவ்வுண்மையை அல்லாஹ் தன் திருமறையில் இப்படி கூறுகிறார். நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? பின்னர் நாம் தான் அதனை கொண்டு அவற்றின் நிறங்கள் மாற்றப்பட்டவையான கனிகளை வெளியாக்கினோம். இன்னும் மலைகளிலிருந்து அதன் நிறங்கள் மாறுபட்டவையான வெள்ளையும் சிவப்புமான பாதைகளும் சுத்த கருப்பு நிறமுடையதும் உள்ளன. இன்னும் அவ்வாறே மனிதர்களிலும் பூமியில் ஊர்ந்து திரிபவற்றிலும் கால்நடைகளிலும் அதனுடைய நிறங்கள் மாறுபட்டிருக்கின்றன. நிச்சயமாக அல்லாவை அவனுடைய அடியார்களில் பயப்படுவதெல்லாம் அறிஞர்கள்தான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், மிக்க மன்னிப்புடையவன். உலகிற்கு நிறங்களை கொண்டு வரும் பெரும் அருட்கொடையான ஒளி மனித வாழ்க்கைக்கு மட்டும் அவசியமானதல்ல. அதே நேரம் அது உலகிலுள்ள ஏனைய உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது. உயிரினங்களுக்கு நிறத்திலான ஒரு மொழி வடிவம் உள்ளது. அவற்றின் ஒளி உணர்வு முறை மூலம் அவை இயங்குகின்றன. அநேகமான உயிரினங்கள் தம் உணவை தேடி பெற்றுக்கொள்வதற்கு கூட நிறங்கள் தேவைப்படுகின்றன. உதாரணமாக இந்த சன்பேர்ட் பறவைகள். இந்த இனப்பறவை இப்பிரகாசமான சிவப்பு மலரில் உள்ள தேனை உணவாக கொள்கின்றது. இந்த பூவின் பிரகாசமான நிறம் இப்பறவை இலகுவில் தன் உணவை தேடிக்கொள்ள உதவுகின்றது. இன்னும் சில உயிரினங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தன் வடிவத்தையும் நிறத்தையும் மாற்றிக்கொள்ளும் தற்காப்பு உத்தியை கொண்டுள்ளன. இதன் மூலம் தம் எதிரிகளின் கண்களில் படாமல் ஒளித்துக் கொள்ள முடியும். இந்த பூச்சி அது ஏறுகின்ற மரத்தின் நிறத்தையும் வடிவத்தையும் அப்படியே கொண்டுள்ளது. இந்த மீனினம் தான் இருக்கும் இடத்தை ஒத்த விதத்தில் உடனே தன் நிறத்தை மாற்றிக்கொள்கின்றது. இந்த பறவையின் முட்டைகளும் புதிய குஞ்சுகளும் அவை இருக்கும் சுற்றுப்புறத்தை போன்றே உள்ளன. இவையெல்லாம் விசேடமாக படைக்கப்பட்ட ஒரு தற்காப்பு உத்தி என்பதற்கு தெளிவான சான்றுகளாகும். இலை மீது உள்ள இவ்வுயிரினம் அசையாவிட்டால் இது ஒரு பூச்சி என்பதை ஒருபோதும் உங்களால் அடையாளம் காண முடியாது. அதனை காய்ந்து போன ஒரு சருகாகவே நீங்கள் நினைத்திருப்பீர்கள். இன்னும் சில உயிரினங்கள் தம் நிறங்களையும் அலங்காரங்களையும் தம் எதிரிகளை எச்சரிப்பதற்காகவும் அவை தம்மை நெருங்காமல் இருக்கவும் பயன்படுத்துகின்றன. உதாரணமாக, இந்த வண்ணத்து பூச்சி தன் இறக்கைகளை அகல விரித்து அதன் மீதுள்ள ஆந்தையின் கண்களை ஒத்த புள்ளிகளை காட்டுகின்றது. இதன் மூலம் தன்னை வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்கிறது. வரிக்குதிரைகள் தமது வரி வடிவிலான அலங்காரத்தை தம் எதிரிகளை குழப்பி விடுவதற்காக பயன்படுத்துகின்றன. அவை ஒவ்வொன்றின் வரி வடிவமும் மற்றையவற்றை விட வித்தியாசமானது. அவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நின்று தம் வரிகளை கலப்பதன் மூலம் தம்மை வேட்டையாட வருபவற்றை குழப்பமடைய செய்கின்றன. துருவப்பறவைகள் குளிர்காலத்தில் பனி போன்ற வெள்ளை நிறத்தில் காட்சி அளிக்கின்றன. வசந்த காலம் வந்ததும் அவை தாவரங்கள் மற்றும் இலைகளின் நிறத்தை ஒத்ததாக தம் நிறத்தை மாற்றிக்கொள்கின்றன. இந்த உயிரினங்கள் தம் வசமுள்ள கலை அம்சம் எத்தனை அதிசயிக்கும் வேலைகளையெல்லாம் செய்கின்றன என்பதை அறிந்து வைத்திருப்பதில்லை. அவற்றால் தம் சுய விருப்பின்படி இந்த வர்ண அலங்காரங்களை தாம் வாழும் சூழலுக்கு ஒத்ததாக வடிவமைத்துக் கொள்ள முடியாது. இந்த அதிசயமான கலைத்துவமும் உயிரினங்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள உதவும் தற்காப்பு உத்தியும் சடுதியாக திடீரென உருவாகியது என்பது அபத்தமல்லவா? உலகங்களின் இரட்சகனாகிய அல்லாதான் இல்லாமையில் இருந்து உயிரினங்களை படைத்து அவை உயிர் பிழைப்பதற்காக அவற்றின் உடம்பிலே பல வர்ணங்களை அற்புதமான வடிவங்களை வைத்தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. வானங்கள் பூமி அனைத்திலும் உள்ள சகல உயிரினங்களுக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ் தன் அருள்மலையில் இப்படி கூறுகின்றார்: இன்னும் உங்களை படைத்திருப்பதிலும் ஜீவராசிகளை அவன் பரவச் செய்வதிலும் உறுதி கொள்கின்ற சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹு தாலா தன் பிரமிக்க வைக்கும் நிறம் வடிவமைப்பு சம்பந்தமான கலைத்துவத்தை வெளிப்படுத்தும் இன்னொரு இடம்தான் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள். நாம் சற்று சமீபமாக வண்ணத்து பூச்சியின் செட்டைகளை அவதானிப்போம். அவை ஒவ்வொன்றும் தனித்துவமான கலைப்படைப்புகள். இந்த அற்புதமான வடிவங்கள் எப்படித்தான் அவற்றுக்கு கிடைத்திருக்க முடியும்? வண்ணத்து பூச்சியின் இறக்கைகள் உண்மையில் ஒளிபுகக்கூடியன. இந்த ஒளிபுகக்கூடிய இறக்கைகள் பல வித்தியாசமான தடிப்பு கொண்ட செதில் படைகளால் மூடப்பட்டுள்ளன. சில ஒளியை வானவில்லின் நிறங்களாக திரைப்படையச் செய்கின்றன. சில படைகள் குறிப்பிட்ட ஒளியின் பிம்பத்தை பிரதிபலிக்கின்றன. இங்கே எம்மை பிரமிக்க வைக்கும் விடயம் என்னவெனில், இந்த பல்லாயிரக்கணக்கான செதில் போன்ற படைகள் எல்லாம் ஒரு கச்சிதமான திட்டத்தின் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன என்பதுதான். இந்த திட்டமிடப்பட்ட ஒழுங்கமைப்பின் விளைவாக இறக்கைகள் அழகான நிறமுடையதாகவும் கவர்ச்சியான அலங்காரங்களுடனும் காட்சியளிக்கின்றன. வண்ணத்து பூச்சியின் இறக்கைகளில் உள்ள நிறங்களும் அலங்காரங்களும் பார்ப்பதற்கு அழகானவை மட்டுமல்ல, அவை முக்கியமான ஒரு தொழிற்பாட்டையும் செய்கின்றன. சில வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகளில் படைகளால் ஆன கருவ புள்ளிகள் உள்ளன. இந்த புள்ளிகள் வெப்பத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன. ஒரு வண்ணத்து பூச்சி தனக்கு வெப்பம் தேவைப்படின் தன் இறக்கைகளை மூடி திறப்பதன் மூலம் அந்த புள்ளிகள் மீது சூரிய ஒளி செல்ல இடமளிக்கின்றது. அதன் மூலம் தான் பறப்பதற்கு தேவையான வெப்ப சக்தியை அது பெற்றுக் கொள்கின்றது. ஒளியை தனக்கு அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு பொறியியல் வடிவமைப்பே இது. இந்த அசாதாரணமான கண்கவர் வர்ணமும் வடிவமைப்பும் ஒரு சர்வ வல்லமை படைத்த இறைவனான அல்லாவின் இருப்புக்கும் அவனது தன்னிகரற்ற கலைத்துவத்திற்குமான சான்றுகளே. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாவை துதி செய்கின்றன. அவனே மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவன் உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரணிக்குமாறு செய்கின்றான். மேலும் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். பறவைகளின் உடல்களின் அழகிய தோற்றம் அல்லாஹ்தான் உயிரினங்களை படைத்தான் என்பதற்கு இன்னமோர் தெளிவான சான்றாகும். பறவைகளின் உடல் கட்டமைப்பு பெரிதொரு கச்சிதமான வடிவமைப்பை வெளிக்காட்டுகின்றது. இறக்கைகளில் உள்ள நிறப்பொருள்களை கொண்டும் ஒளி கிடைக்கும் விதத்தைக் கொண்டும் நிறங்கள் உருவாக்கப்படுகின்றன. இறக்கைகள் நார்களால் உருவாக்கப்படுபவை. சூழல் நிலைமைகள் காரணமாக அவை சிறிது காலத்திலேயே அழிந்து விடுகின்றன. ஆயினும் அழிந்து போகும் ஒவ்வொரு முறையும் முன்பு இருந்தது போன்றே பல வர்ணம் கொண்ட இறக்கைகள் புதிதாய் தோன்றிவிடுகின்றன. இப்படி ஒரு தொடர்ச்சியான செயல்முறையுடன் கூடிய ஒரு முறையை அல்லாஹ் அவற்றில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இறக்கைகளுக்கு நிறத்தை கொடுக்கும் நிறப்பொருள்களின் இன்னொரு பயன்பாடும் உள்ளது. அவை இறக்கைகளின் நீண்டு சுருங்கும் தன்மையை அதிகரிக்க செய்கிறது. இதன் மூலம் சூரிய வெப்பத்தை சேமித்து வைக்கவும் ஆபத்தான புற ஊதா கதிர்கள் பறவையின் உடலில் ஊடுருவதையும் தடுக்க முடிகிறது. பறவையின் நிறம் பல தேவைகளை நிவர்த்தி செய்கிறது. உதாரணமாக, இவ்விரு பறவைகளும் அவை கொண்டுள்ள நிறத்தின் காரணமாக அவற்றின் சுற்றுப்புறத்துடன் ஒன்றித்துவிட்டன. இங்கே நீங்கள் பார்க்கும் ஆண் பறவை வெள்ளை, சிவப்பு மற்றும் நீல நிறங்களிலான இறகுகளை கொண்டுள்ளது. இந்த ஒப்புமையற்ற அற்புத அலங்காரம் கொண்ட இறகுகளை காட்டுவதன் மூலம் இப்பறவை பெண் பறவையை கவர எத்தனிக்கிறது. மிக அழகான வண்ணப்பறவைகளில் ஒன்றுதான் மயில். தன் எதிர்ப்பாலினத்தை கவர்வதற்காக அதன் வசீகரமான தோகையை விரித்து அற்புதமான அழகை அது வெளிக்காட்டுகின்றது. இந்த ஆண்மயில் தன் தோகையை விசிறி போல் விரித்து நேர்த்தியாக செயற்படுகிறது. அதன் அழகிய வண்ணத் தோகைகள் பெண் மயிலை கவர்ந்து விடுகின்றன. எல்லாமே எதர்ச்சியாக திடீரென தோன்றின என்று கூறும் கோர்ப்பு கொள்கைக்காக வாதிடுபவர்களுக்கு இந்த அற்புதமான வடிவமைப்புக்கு விளக்கம் சொல்ல முடிவதில்லை. மயிலின் தோகையில் உள்ள அலங்காரமும் மிகவும் நேர்த்தியானது, பூரணத்துவம் மிக்கது. பரிணாமவாத கொள்கையின் தந்தையான சார்ஸ் டாவின் இப்படி கூறுகிறார், உடல் கட்டமைப்பில் உள்ள சிறிய விடயங்கள் கூட என்னை அடிக்கடி அசௌகரியப்படுத்துகின்றன. நான் மயிலின் தோகையில் உள்ள ஒரு மயில் இறகை பார்க்கின்ற போதெல்லாம் அது என்னை ஒரு நோயாளியாக மாற்றிவிடுகிறது. கவர்ச்சிமிக்க இறக்கைகளின் முன்னால் டாவின் சஞ்சலப்பட்டு நிற்கிறார். ஏனெனில் இப்படியான ஒரு கவர்ச்சியும் அழகும் மூல காரணமே இல்லாமல் திடீரென்று உருவாவது எப்படி நியாயம்? இந்த பறவைகளின் இறக்கைகளில் உள்ள எண்ணில்லாத நிறங்களும் விதவிதமான அலங்காரங்களும் ஒரு மகோன்னதமான கலை அம்சத்துக்கும் அல்லாவின் படைப்பு ஞானத்துக்கும் அதிசிறந்த சான்றுகளாகும். அவன் அல்லாஹ் படைப்பவன், உண்டாக்குபவன், உருவத்தை அமைப்பவன். அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனையே துதி செய்கின்றன. அவனே மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையவன். கடலிலே பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. இவற்றும் அநேகமானவற்றை அவை வாழும் சூழலிலிருந்து வேறு பிரித்தறிவது மிகவும் கடினமானது. உதாரணமாக இந்த தேள் மீனை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மீன் மித வெப்ப பகுதியில் உள்ள கண்டமேடைகளை வாழ்கின்றன. இந்த மீனின் மார்பு பகுதியில் உள்ள சட்டைகள் எதிரிகளை விரட்டுவதற்காக பயன்படும் ஆயுதங்கள். இந்த தேள் மீன் அபாரமானதொரு வர்ண தோற்றத்தை கொண்டுள்ளது. அவை வாழ்கின்ற முருகக் கற்பாறைகளும் பல வர்ணங்களில் அமைந்துள்ளதால் இலகுவில் அவற்றுக்கு ஒழித்துக் கொள்ள முடிகின்றது. அவற்றை பிடித்து உண்ணவரும் உயிரினங்களில் இருந்து பாதுகாப்பு பெறவும் தமது இரையை இலகுவில் பிடித்துக் கொள்ளவும் அவற்றின் நிறம் பெரிதும் பயன்படுகின்றது. இந்த முருகைக் கல்பாறைகளிலே சில சிறிய உயிரினங்கள் வாழ்கின்றன. நாம் சற்று நெருக்கமாக அவதானிப்போம். ஆம், இவை கடல் குதிரைகள். இந்த கடல் குதிரைகளின் உடல் வடிவமைப்பும் நிறமும் அவை வாழும் முருகைக் பாறைகளை அப்படியே ஒத்திருக்கின்றன. கடற்குதிரைகள் இந்த முருகைப் பாறைகளுக்குள் தம்மை மறைத்துக் கொள்கின்றன. இதனால் இவற்றையோ அதன் குஞ்சுகளையோ இரையாக கொள்ள வருபவற்றுக்கு அவற்றை அடையாளம் காண்பது சாத்தியமற்றதாகிவிடுகிறது. இது நியூடி பிரான்ச் எனப்படும் ஒரு நத்தை இனம். இதன் கவர்ச்சியான தோற்றம் கடல்வாழ் உயிரினங்களிலேயே பார்ப்பதற்கு மிகவும் விந்தையானது. இந்த நத்தை அழகான அலங்காரங்களையும் பிரகாசமான நிறங்களையும் கொண்டுள்ளது. இவை மிகவும் மென்மையான உடலை கொண்டுள்ளதோடு அவற்றை பாதுகாக்க எவ்வித ஓடும் அவற்றின் மேல் கிடையாது. இதன் வெளிப்புற தோற்றம் ஏனைய உயிரினங்களை மிகவும் கவரும் எண்ணம் இருந்தாலும் கடல் நத்தையின் பளிச்சிடும் நிறங்கள் அது மிகவும் நச்சுத்தன்மை கொண்டது என்பதை அதன் எதிரிகளுக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்னொரு வகையில் சொன்னால், அது கொண்டிருக்கும் நிறங்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் இயற்கையான ஒரு கேடயமாக அமைந்துள்ளது எனலாம். இது மொலஸ் எனப்படும் முதுகெலும் பற்ற ஒரு உயிரினம். இதன் ஓட்டின் விளிம்புகளில் சிறிய நீல நிற புள்ளிகள் நிறையாக உள்ளதை நீங்கள் அவதானித்தீர்களா? இந்த புள்ளிகள் வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, அவை ஒவ்வொன்றும் கண்கள். இந்த ஒவ்வொரு கண்ணும் ஒரு மில்லி மீட்டர் அளவு கொண்டது. ஆனால் இவை சிறிதாக இருந்தாலும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற பெரிதும் உதவுகின்றன. அல்லாஹ் ஒவ்வொரு உயிரினத்தையும் அது வாழும் சூழலுக்கு ஏற்ற பண்புகளை கொடுத்தே படைத்திருக்கின்றான். நாங்கள் இங்கு பார்த்த உயிரினங்கள் எல்லாம் அல்லாவின் அற்புதமான கலைத்துவத்துக்கான ஓரிரு உதாரணங்கள் மட்டுமே. அல்லாவின் படைப்பாற்றலில் பங்காளிகள் கிடையாது. அவன் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன். அல்லாவை தவிர வேறு எந்த வணக்கத்துக்குரியவனும் இல்லை. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். தாவரங்கள் ஒரே வகையான மண்ணிலே வளர்ந்து ஒரே மாதிரியான நீரை பெற்று ஆனால் விதவிதமான நிறங்களில் காட்சியளிப்பதைக் கண்டு நீங்கள் எப்போதாவது வியந்ததுண்டா? ஒரே வகையான தாவரங்கள் உலகின் எப்பகுதியில் இருந்தாலும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளன. உதாரணமாக, தோழம் பழத்தை எடுத்துக்கொண்டால் உலகின் எல்லா இடங்களிலும் அது ஒரே நிறம், ஒரே வடிவம், ஒரே வகையான தோலை கொண்டுள்ளதை பார்க்கலாம். தோடையின் தோலை அடுத்துள்ள மெல்லிய சவ்வு அது கொண்டிருக்கும் செம்மஞ்சள் நிறமுடைய சுவையும் வாசமும் மிக்க பாகுப்பைகள் உலகின் எப்பாகத்திலும் ஒரே மாதிரிதான். இப்படியே உலகில் எங்கு சென்றாலும் வாழைப்பழம் மஞ்சள் நிறம்தான், செரி பழங்கள் சிவப்பு நிறம்தான். உலகில் எப்பாகத்துக்கு நீங்கள் சென்றாலும் இயற்கையாக வளர்ந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் நிறத்தில் ஒன்றையொன்று வேறுபட்டதாக இருப்பதில்லை. உலகின் எல்லா இடங்களிலும் ஸ்ட்ராபெரி பழத்தின் டிஎன்ஏ மூலக்கூறுகள் ஒன்றுதான். அதன் நிறம், வாசனை, சுவை எங்கிருந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒரு ஆப்பிள் பழத்தின் தோல் சிவப்பாகவோ பச்சையாகவோ மஞ்சளாகவோ அதேவேளை பளபளப்பானதாகவோ இருக்கலாம். இந்த ஒழுங்கமைப்பு தன்னிகரற்ற ஒன்று. இந்த ஒழுங்கமைப்பு தானாகவே எதேச்சையாக வளர்ச்சி பெற்றது என ஒரு பொழுதும் குறிப்பிட முடியாது. முழு உலகையும் வியாபித்திருக்கும் இந்த ஒப்புமையற்ற கலைத்துவத்தின் சொந்தக்காரன் அனைத்தையும் அறிந்த ஞானம் மிக்க அல்லாஹு தஆலா தான். பூமியிலே உள்ள வித்தியாசமான பயிர்களின் தோற்றங்கள் பற்றி அல்லாஹ் தன் குர்ஆனிலே இப்படி குறிப்பிடுகின்றான். மேலும் பூமியில் அடுத்தடுத்த பல பகுதிகள் உண்டு. இன்னும் திராட்சை தோட்டங்களும் விவசாய பயிர் நிலங்களும் கிளைகள் உள்ளவையும் கிளைகள் இல்லாதவையுமான பேரிச்சம்பரங்களும் உள்ளன. ஒரேவித நீர் புகட்டப்படுகிறது. சிலவற்றை விட சுவையில் நாம் மேன்மையாக்கியும் வைத்திருக்கிறோம். இதில் சிந்தித்து அறியும் மக்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் பூமியில் உள்ள தாவரங்களின் விதவிதமான நிறங்களையும் அழகான வெளிப்புற தோற்றத்தையும் மனித உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக படைத்தான். நாம் மலர்கள் மற்றும் மரங்கள் பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் அவற்றின் கலையம்சங்கள் நிறைந்த தோற்றத்தையும் பல வர்ணஜாலங்களையும் பார்க்கின்றோம். உலகில் உள்ள ஒவ்வொரு பூ இனமும் அதற்கே உரிய தனியான பண்புகளை கொண்டுதான் படைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஊதா பூக்களின் வர்ணமும் அவற்றின் மிருதுவான இலைகளும், வண்ண வண்ண ரோஜாக்களும் அவற்றின் நறுமணமும், கண்டவர் கார்னேஷன் பூக்கள் இவையெல்லாம் தனித்துவமான படைப்புகளே. ஒரே வகையான மண்ணிலிருந்து தோன்றும் பூக்கள், மரங்கள், காய்கறிகள், பழங்கள் வித்தியாசமான நிறம் கொண்டதாக இருப்பதற்கு விளக்கம் அளிக்க ஒரு வழிதான் உண்டு. அதுதான் இவையெல்லாம் அல்லாஹ்வின் எல்லையற்ற அறிவுக்கும் தன்னிகரில்லா படைப்பாற்றலுக்குமான நிதர்சனங்கள் என்பது. அல்லாஹு தஆலா தாவரங்களை வெவ்வேறான நிறங்களில் வடிவங்களில் படைத்திருப்பது மனித இனத்துக்கு வழங்கிய ஒரு அருட்கொடையே. இங்கே எமது கடமை இந்த அத்தாட்சிகளை எல்லாம் சிந்தித்து அவற்றை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுதான். அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படி கூறுகின்றான். பூமியில் உங்களுக்காக அவன் படைத்தவற்றையும் அதன் நிறங்கள் மாறுபட்டவைகளாக இருக்க அவனே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான். நிச்சயமாக அதில் படிப்பினை பெறும் சமூகத்தாருக்கு அத்தாட்சி இருக்கிறது. உலகின் எல்லையில்லாத அழகை பார்க்கும் போது வர்ணஜாலம் காட்டும் வண்ணத்து பூச்சிகளை, ரோஜாக்களை, ஊதா பூக்களை, செரி பழங்களை, பஞ்சவர்ண கிளிகளை, மயில்களை, ஏன் சுருங்கச் சொன்னால் உலகின் எல்லா உயிரினங்களையும் பார்க்கும் போதும் இவையெல்லாம் தானாகவே உருவாகின என்று எந்த பகுத்தறிவுள்ள மனிதனும் சிந்திக்க மாட்டான். அல்லாஹ் உயிரினங்களை அவற்றுக்குரிய பண்புகளோடு படைத்திருக்கின்றான். புத்தியும் விவேகமும் உள்ள எந்த ஒரு மனிதனும் தன் சூழலை அவதானித்தால் இவ்வுண்மையை எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ்தான். இதன் மூலம் நாம் அவனை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் அறிவு எல்லா இடத்தையும் வியாபித்துள்ளது. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. எனவே மனிதனின் தலையாய பொறுப்பு என்னவெனில் இந்த நிறங்கள் மற்றும் அழகுக்கான உண்மையான உரித்தாளரை அறிந்து அவனை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதுதான். அவன்தான் அல்லாஹ் உங்களின் இரட்சகன், வணக்கத்துக்குரியவன். அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவனே ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள். அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் பொறுப்பாளன்.